நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
சமுதாய வானொலி நமக்கு இப்ப வந்தாச்சு, அதனால நாம் பெறுவோம் எத்தனை எத்தனை சேவை. ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார்மர்ஸ் எல்லாருக்கும் இதுதானே தேவை. விவசாயத்தில் வளம் பெறவே இது ஒரு அரிய வாய்ப்பு. அதனாலே இப்போதே எல்லாரும் கேளுங்க 107.4
இ-கம்யூனிட்டி எஃப்எம் 107.4.
நேயர்களே, நமது அன்றாட உணவு பயன்பாட்டில் உள்ள பாசிப்பயிறு மற்றும் உளுந்து ஆகிய பயிர் வகைகளின் சாகுபடி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் குறைவாக தான் இருக்குது. உளுந்து மற்றும் பாசிப்பயிறு உற்பத்தியை பெருக்கிறதுக்கான வழிமுறைகளை பற்றி சொல்கிறதுக்காக நம்ம பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் முனைவர் செந்தில்வேல் அவர்கள் நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம் வாங்க.
எனது பெயர் முனைவர் மு. செந்தில்வேலு. நான் வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உளவியல் துறையில் உதவி பேராசிரியர் பணிபுரிந்து வருகிறேன். உளுந்து மற்றும் பாசிப்பயிர்களுக்கான நவீன உளவியல் சாகுபடி தொழில்நுட்பங்களை கண்டறிவது, அதை வந்து விவசாய பெருமக்களுக்கு கொண்டு சேர்ப்பது எனது முதன்மையான பணியாகும். வேளாண் பெருமக்களுக்கு பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரியும், எந்த ஒரு மழை பெஞ்சு ஒரு மானாவாரி நிலத்தில் இல்லை ஒன்றுக்குமே பயன்படாத நிலத்தில் வந்து நம்ம முதன்முறையாக யோசிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பயிர் வகையை போடுவோம், ஏதோ கொஞ்சம் விளைச்சல் வரும், நம்ம பூமி ஏச்சல் திருந்தும் அப்படிங்கிற முனைப்பிலே வந்து எல்லா விவசாயிகளுமே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பயிர் அவங்களால் முடிஞ்ச பயிர் வகைகளை பயிரிடுவாங்க. அதில் நிறைய பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் உளுந்து மற்றும் பாசி பயிர் வந்து ரொம்ப எல்லா விவசாயிகளுமே விருப்பப்படுவாங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா அது குறைஞ்சது பார்த்திங்கன்னா 60-75 நாட்களில் விளைஞ்சு நம்ம வந்து விளைச்சலை எடுத்து கொண்டு வந்துடலாம். இந்த பருவத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 மழை பெஞ்சுனா 75 வரைக்கும் ஒரு 4-5 மழை பெஞ்சுனா போதும், நமக்கு நல்ல பயிரும் நல்லா செழிப்பாக வளர்ந்துடும், நல்ல விளைச்சலுமே கிடைக்கும். அதனாலே பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டத்தில் உள்ள உழவர்களுமே உளுந்து மற்றும் பாசிப்பயிரை வந்து விரும்புகிறாங்க. ரொம்ப தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பயிர் வந்து சென்னை, கன்னியாகுமரி மற்றும் நீலகிரி மாவட்டங்கள் நீங்களாக பிற அனைத்து மாவட்டங்களிலும் பரவிட்டு வருகிறது. பாசன வசதி உள்ள நிலங்களில் தனிப்பயிராகவும், மானாவாரி நிலங்களில் மழையை மட்டுமே நம்பி இருக்கிற விவசாய நிலங்களில் தனிப்பயிராகவும் பயிர்றாங்க. சில சமயங்களில் வந்து பார்த்திங்கன்னா சில தானிய பயிர்களுடன் இப்போ மக்காச்சோளம், சோளம் அந்த மாதிரி பயிர்களுக்கு இடையில் ஊடு பயிராகவும் பண்ணுறாங்க. இது மாத்திரம் இல்லாமல் இப்போ நம்ம காவேரி டெல்டா மாவட்டம்னு சொல்லுவீங்க, தஞ்சாவூர், திருச்சி, புதுக்கோட்டை, கடலூர், நாகப்பட்டினம், திருவாரூர் இந்த மாவட்டங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா சம்பா நெல் அறுவடைக்கு அப்புறம் நெல் தரிசில் வந்து உளுந்தை விதைச்சி விடுவாங்க. அது எப்படின்னா வந்து நெல் அறுவக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10-7 அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நல்ல மேம்பாடு செய்யப்பட்ட விதையை ஒரே சீராக நிலப்பரப்பில் தூவி விடுவார்கள். அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈரப்பத்திலே முளைச்சி வேறு எந்த விதமான தொழில்நுட்பங்களும் மேம்பாடுகள் இல்லாமல் அந்த நிலத்தில் உள்ள ஈரப்பதத்தை வச்சும் நெற்பயிர் உபயோகப்படுத்தின போக மிச்சம் உள்ள உரத்தை வச்சுமே அது வளர்ந்துடும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் வந்து உளுந்து மட்டும் பாசிப்பயிர் வந்து சாகுபடி பண்ணப்பட்டு வருது. அப்புறம் ஏன் வந்து எல்லா விவசாயிகளுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மானாவரி நிலத்திலேயோ உள்ள ஒரு தரிசு நிலத்திலேயோ வந்து உளுந்து மட்டும் பாசிப்பயிர் போகிறாங்கன்னா இது குறைந்த நாட்களில் விளைச்சலை கொடுக்குறவர் மட்டும் இல்லாமல் இதனோட தனித்தன்மையான வாயுமண்டலத்தில் உள்ள தலைச்சத்தை மண்ணில் நிலை நிறுத்தும். அதன் மூலியமாக என்னென்னா மண் வளம் மேம்படுத்தப்படுகிறது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விவசாயிகளுமே ஒரு நிலத்தை மேம்படுத்தணும் அப்படிங்கன்னா வேறு எந்த பயிருக்கும் போக மாட்டாங்க, இந்த மாதிரி பயிர் வகை பயிரில் போவாங்க. அதில் வந்து குறைந்த நாட்களில் விளையும் உளுந்து மட்டும் பாசிப்பயிர்களை எடுத்துக்கிறாங்க. ஏன் வந்து தஞ்சாவூர் டெல்டாவில் வந்து 2 நெல் போட்டு அடுத்து பயிர் சாகுபடி போகிறாங்கன்னா இது வந்து நிலத்தில் உள்ள சத்துக்களை மேம்படுத்தும், அது ஒரே ஒரு காரணம். அப்புறம் ஏன் ஊடு பயிர போகிறாங்கன்னா ஒரு பயிருக்கு வந்து நிறைய உரங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த பயிருக்கு வந்து கம்மியான உரம் தேவைப்படும், அதே டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா உரத்தை வந்து நிலத்தில் வந்து நிலை நிறுத்தும். அதனாலே வந்து பார்த்திங்கன்னா பயிர் சுழற்சி திட்டத்திலும் சரி ஊடு பயிராகவும் வந்து கொண்டு வர காரணம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விதையை பிரித்து எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் உள்ள மிச்ச தாள்கள் வந்து மாட்டுக்கு வந்து நல்ல தீவன பயிராக வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த பயிரோட விதைகளை வந்து 20-26% புரதச்சத்து இருக்குது, அப்புறம் 50-60% வந்து மாவுச்சத்து இருக்குது, அப்புறம் பார்த்திங்கன்னா 1-1.5% வந்து கொழுப்புச்சத்தும் இருக்கிறது. அறுவடைக்கு பின் உள்ள மீத பயிரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து புரோட்டீன் சத்து இருக்கனால இது கால்நடைக்கு வந்து சிறந்த தீவனப்பயிராக விளங்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த உளுந்து மற்றும் பவாசி பயிர் வகைகள் தமிழ்நாட்டில் ஆடிப்பட்டம், இது வந்து பார்த்திங்கன்னா எப்போ வந்து தென்மேற்கு பருவமழை காலம்னு சொல்லுவாங்க, அது வந்து ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இந்த 4 மாதத்தில் வரும், அந்த மாதத்தில் வந்து பயிரிடுறாங்க. அப்புறம் வந்து தமிழ்நாட்டுக்கே உரிய மழைப்பருவ காலமான புரட்டாசி பட்டம்பாங்க அல்லது வடகிழக்கு பருவமழை காலம், இது வந்து செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் இந்த 3 மாதத்தில் வந்து தமிழ்நாட்டில் நிறைய பெருவாரியான மாவட்டங்களில் மழை பெய்யும். ஸோ அந்த சமயத்தில் மானாவாரி நிலங்களில் போடுவாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெல் தரிசு, அது வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் டெல்டா மாவட்டங்களில் சம்பா சாகுபடிக்கு அப்புறம் உள்ள நெல் தரிசு வயலில் வந்து போடுறது. அப்புறம் ஒரு சில இடங்களில் வந்து கோடை காலத்தில் விவசாயிகளுக்கு வந்து தண்ணீர் வசதி உள்ள காலங்களில் அவங்கவுங்க கிணத்துல போர்வெல்லில் தண்ணி இருந்துச்சுன்னா 60 நாளில் ஒரு பயிர் எடுக்கலாமே அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் கோடை காலத்தில் போடுறாங்க. ஸோ இந்த மாதிரி 4 பருவநிலையிலும் வந்து இந்த உளுந்து மற்றும் பாசி பருவைகள் பயிரிடப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டில் உளுந்து பயிரானது சுமார் 2.10 லட்சம் ஹெக்டேர்கள் பரப்பளவில் பயிரப்படுகிறது. அதனோட சராசரி விளைச்சல் வந்து பார்த்திங்கன்னா 435 கிலோ பெரு ஹெக்டேர் என்ற அளவில் உள்ளது. ஆனால் நம்மளோட விவசாய பல்கலைக்கழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணுற ஆராய்ச்சி முறையில் நம்ம ஒரு ஏக்கருக்கு வந்து 800-900 கிலோ எடுக்கிறோம். ஆனால் வந்து விவசாயிகள் லெவலில் பார்க்குறப்ப சரியான பராமரிப்பு இல்லாதனால அப்புறம் வந்து நம்ம விவசாய பல்கலைக்கழகம் கண்டுபிடித்த தொழில்நுட்பங்களை முறையாக பயன்படுத்தாதனாலும் அவங்களுக்கு உங்களோட விளைச்சல் வந்து கம்மியாக வருது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பாசி பயிர் வந்து தமிழ்நாட்டில் வந்து 1.18 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் பயிரப்பட்டு வருகிறது. இதனோட சராசரி விளைச்சல் பார்த்திங்கன்னா 284 கிலோ பெரு ஹெக்டேருக்கு என்ற அளவில் பெறப்படுகிறது. இதுவுமே எப்படி தான் சரியான ரகத்தை யூஸ் பண்ணுறதில்லை, பெரும்பாலும் மானாவாரி நிலத்தில் போடுறதுனால அதனோட முழுமையான அளவான விளைச்சலை வந்து பயிர் வந்து கொடுக்கறதில்ல. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டுமே உளுந்து மற்றும் பாசிப்பயிரோட சராசரியான விளைச்சல் தேசிய சராசரி விளைச்சலை விட மிகவும் குறைவு சரிங்களா. அதுக்க வேண்டி பார்த்திங்கன்னா இப்போ நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் மூலம் நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணிகிட்டே இருக்கோம். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சரியான ரகத்தை தேர்ந்தெடுத்தல், சரியான உளவியல் தொழில்நுட்பங்கள், சரியான பயிர் பாதுகாப்பு முறைகள் இவை எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். இது எல்லாமே உழவர்கள் வந்து சரியாக பண்ணாங்கன்னா சராசரியாக ஒரு ஹெக்டேருக்கு வந்து பார்த்திங்கன்னா 800-900 கிலோ வரைக்கும் எடுக்க முடியும். அதாவது நம்ம இப்போ எடுத்துகிட்ருக்கிற விளைச்சலை விட அப்படியே 2 மடங்கு எடுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது. மற்ற தானிய பொருள் எப்படி பண்ணுறோமோ அதே முறையான வகைகள் வந்து நமக்கு பண்ணோம்னா போதும், நல்ல விளைச்சல் எடுக்க முடியும்.
சரிங்க சார், இப்போ வந்து பயிர் மற்றும் உளுந்து எந்த அளவுக்கு சாகுபடி செய்யப்படுது, ஏன் வந்து விளைச்சல் குறைவாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நல்லா சொன்னீங்க. நீங்கள் சொல்லும்போது இப்போ ஒரு 4 பருவங்களில் பயிரிடப்படுது அப்படின்னு சொன்னீங்க. இப்போது நம்ம முதல்ல உளுந்து எடுத்துக்கலாங்க. உளுந்துக்கு வந்து ரொம்ப முக்கியமான பருவங்கள், அது வந்து பகுதிக்கு பகுதி வேறுபடுமா இல்லை பொதுவாக நீங்கள் ஏதாவது பரிந்துரை சொல்கிறீங்களா?
இல்லை மேடம், இது வந்து பார்த்திங்கன்னா பகுதி பகுதிக்கு மேடம், ஒவ்வொரு மாவட்டத்துக்கு இந்த வரை வேறே ஆகும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆடிப்பட்டத்தில் நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னா ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இந்த மாதத்தில் ஆடிப்பட்டம் வரும் அல்லது தென்மேற்கு பருவமழை காலமோ, எந்த காலத்துக்கு எந்த பருவம் தேவையோ அந்த ரகத்தை மாத்திரம் போட்டால் தான் அந்த பயிர் வந்து நல்ல வளர்ச்சி அடைந்து நல்ல விளைச்சல் தரும். இப்போ வந்து ஆடிப்பட்டத்துக்குரிய விதையை வந்து நீங்கள் புரட்டாசி பட்டத்துலையோ இல்லை புரட்டாசி பட்டத்துக்கு சொன்ன விதையை நீங்கள் ஆடிப்பட்டத்தில் போட்டீங்கனாலோ விவசாயிகளுக்கு வந்து நல்ல விளைச்சல் வராது. ஏன்னா வந்து இது வந்து பார்த்திங்கன்னா இந்த போட்டோ சென்சிட்டிவ் அப்படிம்பாங்க, சூரிய வெளிச்சத்துக்கு தகுந்தவாறு இதனோட வளர்ச்சிகள் தடைபடும் இல்லை வந்து அதிகப்படுத்தப்படும். அதனால் வந்து என்னென்னா நம்ம விவசாய பல்கலைக்கழகத்தால் குறிப்பிடப்பட்ட ரகத்தை குறிப்பிட்ட பருவத்தில் செய்வதன் மூலம் இந்த பாதகமான முறைகளை நம்ம மாற்றி அமைக்கலாம். இப்போ ஆடிப்பட்டம்னு எடுத்து முடிச்சிங்கன்னா உளுந்து பயிரில் ஆடிப்பட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வம்பன் 3, வம்பன் 4, வம்பன் 5, வம்பன் 7 உளுந்துகளும், அப்புறம் கோயம்புத்தூர் வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வெளியிடப்பட்ட Q5 மற்றும் Q6 ரகங்கள் ஆடிப்பட்டத்துக்கு மிக சிறந்த ரகமாக பரிந்துரைக்கப்படுகிறது. இந்த ரகத்தை மேற்கு மண்டல மாவட்டங்களில் உள்ள விவசாயிகள் Q5 மற்றும் Q6 ரகத்தை பயிரிடலாம். மற்றும் இதர தென் தமிழ்நாடு மற்றும் கிழக்கு தமிழ்நாடு பகுதிகளில் உள்ளவர்கள் வம்பன் 3, வம்பன் 4, வம்பன் 5, வம்பன் 7 உளுந்து ரகங்களை ஆடிப்பட்டத்தில் விதைக்கலாம். இதே மாதிரி வந்தீங்கன்னா புரட்டாசி பட்டம் நம்ம தமிழ்நாட்டுக்கு உரிய மலைப்பருவ காலம்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அதே வம்பன் 3, வம்பன் 4, வம்பன் 5, வம்பன் 6 இது எல்லா மாவட்டத்திலையும் யூஸ் பண்ணலாம். இது இல்லாமல் கோயம்புத்தூர் வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் வெளியிடப்பட்ட Q5, Q6 மற்றும் அருப்புக்கோட்டை 1 இந்த ரகத்தை வந்து பார்த்திங்கன்னா புரட்டாசி பட்டத்தில் யூஸ் பண்ணலாம். இது இல்லாமல் நம்ம வந்து மார்கழிப்பட்டம் அது தைப்பட்டம் இது வந்து குளிர்கால இறவை பயிர்மாங்க. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த புரட்டாசி பட்டில் பயிர் அறுவடைக்கு பண்ணக்கப்புறம் உள்ள நிலத்தில் வந்து மறுபடியும் அதே 9, 4, 9, 5, 9, 6, கோயம்புத்தூர் 6 மற்றும் திண்டிவனம் 1 இந்த ரகங்கள்லாம் வந்து மார்கழிப்பட்டத்துக்கு உகந்தவை. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெல் தரிசில் வந்து பார்த்திங்கன்னா ADT 3 மற்றும் ADT 5 இந்த 2 ரகம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பெருவாரியாக வந்து டெல்டா மாவட்ட விவசாயிகள் பயிரிட்டு வர்றாங்க. இது இல்லாமல் ஒரு சில விவசாயிகள் வந்து அவங்களுக்கு வந்து கோடை காலத்திலும் தண்ணீர் வசதி உள்ள விவசாயிகள் வந்து இரவு பயிரா, அதாவது நல்லா வந்து தண்ணீர் வசதி உள்ள நிலங்களில் வந்து வம்பன் 3, வம்பன் 4, மற்றும் ஏடிடி 5. இந்த ரகங்கள் வந்து நல்ல உகந்த ரகங்களாக வந்து நம்ம வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. நம்ம வந்து பட்டத்திற்கேத்த ரகங்களை தேர்ந்தெடுப்பது வந்து மிக மிக இன்றியமைதாகும். இது வந்து நம்ம தேர்ந்தெடுத்தாலே தொழில்நுட்பங்களை ஈடுபடுத்துறது வந்து ரொம்ப ஈஸி.
சரிங்க, இப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பருவத்துக்கு இந்தந்த ரகங்கள் அப்படிங்கிறது தேர்வு பண்ணியாச்சு. தேர்வு பண்ணும்போது நமக்கு விதை அளவு எவ்வளோ வேணும், விதைப்பு முறைகள்லாம் இருக்குது இல்லைங்களா, அதையெல்லாம் பற்றி சொல்லுங்கள்.
கண்டிப்பாக, அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்றியமையது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எந்த நிலத்தில் வந்து பயிரிடுறோமோ அந்த நிலத்தை வந்து நல்லா தயார்படுத்தணும். உளுந்து வந்து பார்த்திங்கன்னா அனைத்து வகையான மண்வகைகளும் நன்கு வளரக்கூடிய பயிராகும். ஆனால் வந்து என்னாங்கன்னா அந்த கலர் மற்றும் ஓர்நிலங்கள் சாகுபடிக்கு உகந்தவே அல்ல. நல்ல வடிகால் வசதி கொண்ட நீர்ப்பிடிப்பு தன்மையுள்ள நடுநிலைமையான கார அமிலத்தன்மை கொண்ட நிலங்கள் உளுந்து மற்றும் பாசிப்பயிருக்கு வந்து உகந்தவை ஆகும். மேலும் வந்து தகுந்த மண்ணீர் பாதுகாப்பு முறைகளுடன் அனைத்து வகையான தரிசு நிலங்களும் உளுந்து மற்றும் பாசிப்பயிர் சாகுபடி செய்யலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பெருவாரியான தரிசு நிலங்கள் என்ன பண்ணணும்னா விவசாயிகள் என்ன பண்ணுவாங்கன்னா சும்மா ஒரு உலவு ஓட்டுவாங்க, உலவு ஓட்டு அதுக்கு பின்னாடி விதைச்சிருவாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த மழை பெஞ்சா அதை வச்சு விளையும் இல்லட்டின போயிடும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தகுந்த மண்ணீர் பாதுகாப்பு முறைகள், இப்போ எப்படின்னா வந்து நிலம் வந்து ஒரு மேடு பள்ளமாக இருந்துச்சுங்களேன், அது வந்து மழை பெஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா மழை நீர் வந்து பார்த்திங்கன்னா பள்ளக்காலை நோக்கி ஓடும். அப்போ வந்து நம்ம குறுக்குச்சால் ஓட்டணும். என்றைக்கு வந்து அந்த பள்ளக்காலை நோக்கி ஓடுதோ அதுக்கு வந்து குறுக்குச்சால் ஓட்டினீங்கன்னா தண்ணி வந்து வழிஞ்சு ஓடாமல் நிலத்தில் வந்து இந்த குறுக்குச்சால் ஓட்டுறப்ப அது வந்து தண்ணியை வந்து நிறுத்தி வச்சு நிலத்தில் வந்து மேம்படுத்தப்படும். இப்படி பண்ணுற மூலம் நம்ம பயிருக்கு தேவையான நீர் வசதி உள்ள காலங்களை அதிகப்படுத்த முடியும். இது ஒரு முக்கியமான காரணம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விதை நல்லா முளைக்கணும் மற்றும் சீரான வளர்ச்சிக்கு வந்து நிலத்தை வந்து நன்கு வந்து உழுது பண்படுத்த வேண்டும். பயிர் சாகுபடி நிலங்களில் வந்து களைகள் மற்றும் பயிர்கழிவுகள் பெரிய கட்டிகள் கட்டி இல்லாமல் நன்கு பண்படுத்த வேண்டும். இப்போ இதே இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து மானாவரி நிலங்களில் பண்ணுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிலங்களில் வந்து அடிமண் இறுக்கம் இருக்கும். ஸோ அந்த மாதிரியாக பாதகம் உள்ள நிலங்களில் வந்து பார்த்திங்கன்னா சுண்ணாம்பு சேர்த்துப்பாங்க. அந்த சுண்ணாம்பு சேர்ந்தது வந்து பார்த்திங்கன்னா 2 டன் பெர் ஹெக்டர் என்ற அளவில் நன்கு மிக்க தொழு உரம் அல்லது வந்து பார்த்திங்கன்னா தென்னை நாற்களிவுடன் கலந்து நிலத்தில் ஃபுல்லாக நமக்கு 1 ஹெக்டேர் நிலம் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக வந்து சீராக பரவ செய்து நன்கு உழ வேண்டும். இந்த மாதிரி நம்ம நிலம் தயார்படுத்தினாலே நம்ம வந்து பார்த்திங்கன்னா பயிருக்கு தகுந்த நிலத்தை வந்து தயார் செய்கிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதையும் ஒரே சீராக முளைக்கும், அப்புறம் ஒரே சீரான வளர்ச்சி அடையும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா பரிந்துரைக்கப்பட்ட விதைகளை வந்து யூஸ் பண்ணுறதே இல்லை. இந்த ரகத்துக்கு இந்த பயிர் சாகுபடிக்கு இவ்வளோதான் சொல்லி வச்சுருக்கோம். பட் அவங்க வந்து ஒன்று பரிந்துரைக்கப்பட்ட கூட அதிகமாக பண்ணுவாங்க, இல்லை வந்து குறைந்த அளவில் வந்து போடுவாங்க. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பரிந்துரைக்கப்பட்ட விதைகளை பயன்படுத்துவதன் மூலம் நம்ம வந்து அருமையான விளைச்சல் பெற முடியும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம உளுந்து இல்லை சரி பாசிப்பயிருக்குமே தனிப்பயிர் சாகுபடியாக போகிறீங்கன்னா 1 ஹெக்டேர் நிலத்துக்கு 20 கிலோ விதை அளவு வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரியே வேறு தானிய பயிர்களோட ஊடு பயிராக நீங்கள் போகிறப்ப 10 கிலோ பெர் ஹெக்டேர் என்ற அளவில் போடணும். அப்புறம் இதே இது வந்து பார்த்திங்கன்னா நெல் தரிசி சாகுபடிக்கு போகிறீங்கன்னா 25 கிலோ பெர் ஹெக்டேர்னு சொல்லி சொல்கிறோம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரே சீராக தான் விதைப்போம், அதில் வந்து நல்ல ஈரப்பதம் இருந்தால் முளைக்கும். சில சமயங்களில் வந்து நெல் வயலில் சரியான ஈரப்பதம் இல்லைன்னா முளைக்காமல் போயிடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தனிப்பயிர் சாகுபடியிலேருந்து 1-5 கிலோ விதை அளவு அதிகமாக நம்ம சொல்கிறோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விதை நேர்த்தின்னு சொல்லுவாங்க. விதை நேர்த்தி வந்து பார்த்திங்கன்னா ஏன் பண்ணுறோம்னா 2 காரணங்களால்னா விதை நேர்த்தி பண்ணுறோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நல்ல விதை முளைப்பு திறன் கொடுக்கறதுக்கு வேண்டிய விதை நேர்த்தி பண்ணுறோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூச்சி தாக்கலேருந்து பண்ணுறதுக்கும் விதை நேர்த்தி பண்ணுறோம். இது ஒரு முறை. அடுத்த முறை வந்து பார்த்திங்கன்னா நுண்ணுயிர் விதை நிறுத்திம்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இது ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இது வந்து வளிமண்டலத்தில் உள்ள நைட்ரஜனை அல்லது தலைச்சத்தை வந்து உட்கிரகித்து மண்ணில் நிலை திரும்புகிறோம். அதை வந்து மேம்பாடு செய்வதற்கு இந்த நுண்ணுயிர் விதை நிறுத்தி முக்கியம். முதல்ல வந்து நோயிலிருந்து பாதுகாக்கவும் நல்ல முளைப்பு திறனுக்கும் வந்து நம்ம வந்து விதை நிறுத்தி பண்ணுறோம். பயிர் வகையில் பார்த்திங்கன்னா வேர்வழிகள் நோய் வந்து ரொம்ப முக்கியம், அது ரொம்ப பயிரை வந்து தாக்கும். அதுலேருந்து பாதுகாக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் பூஞ்சான கொல்லி விதை நிறுத்தி செய்ய வேண்டும் என்று சொல்கிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து தேர்வு செய்யப்பட்ட விதைனை இப்போ 20 கிலோ எடுத்திங்கன்னா அதில் வந்து 1 கிலோ விதையளவிற்கு 2 கிராம் கார்பன் டைஆக்சைடு, அப்போ 20 கிலோவுக்கு நமக்கு வந்து 40 கிராம் பூஞ்சான கொல்லியோடு விதை நிறுத்தி பண்ணலாம். அல்லது 1 கிலோ விதைக்கு 4 கிராம் ட்ரைகார்டோமா விரிடி அல்லது 10 கிராம் சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ். கார்பன் டைஆக்சைடு வந்து பார்த்திங்கன்னா வேதியியல் மருந்து. இதே இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரைகார்டோமைனில் சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ்ங்கிறது பார்த்திங்கன்னா பூஞ்சான கொல்லி. இதில் ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். ஆனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம பூஞ்சான கொல்லி கொண்டு போனோம்னா நம்ம வந்து நிலத்தில் வந்து வேதியியல் பண்பாடுகளால் நிலம் மாசுபடுவது தடுபடுக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரைசோபியம் விதை நிறுத்தி, இப்போ வந்து நுண்ணுயிர் விதை நிறுத்திப்போம். அதில் வந்து பயிர் வகை வந்து பார்த்திங்கன்னா ரைசோபியம் விதை நிறுத்தி வந்து மிக மிக இன்றியமையாது. இது வந்து எப்போவுமே என்ன பண்ணணும்னா நம்ம வந்து இந்த பூஞ்சான கொல்லி விதை நிறுத்தி பண்ணக்கப்புறம் தான் வந்து ரைசோபியம் விதை நிறுத்தி பண்ணணும். நீங்கள் ரைசோபியம் விதை நிறுத்தி பண்ணிவிட்டு அப்புறம் பூஞ்சான கொல்லி பண்ணிங்கன்னா இந்த ரைஸ் உபயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நுண்ணுயிர்கள் நிறைய இருக்கும். அந்த நுண்ணுயிரை வந்து வேதியியல் பொருட்களை வச்சு இல்லை பூஞ்சானக்குள்ளி வச்சு பண்ணுறப்ப வந்து என்னாகும்னா அது வந்து அந்த நுண்ணுயிர்களை வந்து அதனோடய செயல்பாடுகள் வந்து தடை பண்ணும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறோம்னா நம்ம வந்து பூஞ்சானக்குள்ளி விதை நிறுத்தி பண்ணக்கப்புறம் வந்து நம்ம ரைஸ் உபயம் விதை நிறுத்தி பண்ணுறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உளுந்துக்கு ஒரு வகையான ரைஸ் உபயம் இருக்குது, பாசிப்பயிருக்கு தேவையான ஒரு ரைஸ் உபயம் இருக்குது. இப்போ ரெண்டுக்குமே தனித்தனிப்பட்டது. இப்போ வந்து உளுந்துக்குரிய ரைஸ் உபயத்தை வந்து நீங்கள் பாசிப்பயிருக்கோ இல்லை பாசிப்பயிருக்கு பரிந்துரைக்கப்பட்ட ரைஸ் உபயத்தை வந்து உளுந்து பண்ணாலோ அது வந்து ஒத்து போகாது. அதனாலே வந்து பார்த்திங்கன்னா என்னாகும்னா வளிமண்டலத்தில் நைட்ரஜனை உட்கரிக்கும் திறன் வந்து கம்மியாகும். ஸோ அதுக்காக என்னாகும்னா எந்த பயிருக்கு எந்த ரைஸ் உபயம் பரிந்துரைக்கப்பட்டதோ அந்த ரைஸ் உபயத்தை தேர்ந்தெடுத்து விதை நிறுத்தி செய்ய வேண்டும். இப்போ வந்து உளுந்துக்குன்று பார்த்திங்கன்னா சிஆர்யு 7 அல்லது பிஎம்பிஎஸ் 47, இந்த ரெண்டில் எது ரைஸ் உபயம் விதை நிறுத்தி கிடைக்குதோ அது வந்து எடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்கெட்டில் 200 கிராம் இருக்கும். அது ஒரு பாக்கெட் விதையை எடுத்து நம்ம வந்து தேவையான விதைகளுடன் கலந்து விதை நிறுத்தி செய்யணும். அது வந்து விதைக்கிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி பண்ணிவிட்டு அரை மணி நேரம் வந்து நல்ல நிழலில் உலர்த்தி அதுக்கப்புறம் வந்து விதைக்க போகணும். இப்போ இது வந்து ஒட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வடிகட்டிய கஞ்சி தண்ணி அதை வந்து ஆறிய பிறகு அதில் வந்து இந்த ரைஸ் உபயத்தை வந்து கலந்து ஒரே சீராக நன்றாக கலக்கி அதுக்கப்புறம் வந்து அந்த திரவத்தினுள் நமக்கு வந்து தேவையான விதை அளவை போட்டு ஒரே சீராக கலந்தோம் என்றால் எல்லா விதைகளையும் படுற மாதிரி பண்ணோம். பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் நிழலில் உலர்த்தினோம்னா அதுக்கப்புறம் வந்து நிலத்தில் வந்து விதைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும். அப்புறம் ஏன் வந்து ரைஸ் உபயம் விதை நிறுத்தி பண்ணணும்னு வச்சுங்களேன், அது வந்து பார்த்திங்கன்னா வேர்களில் வந்து விதை நிறுத்தி செய்வதன் மூலம் பயிர்களின் வேர்களில் வேர் முடிச்சுகளை உண்டாக்கிறது. இந்த வேர் முடிச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா வளிமண்டலத்தில் உள்ள வந்து நைட்ரஜனை உட்கிரகித்து மண்ணில் நிலைப்படுத்தும். நம்ம வந்து பயிருக்கு தேவைப்படும் தளச்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா 20% வந்து கம்மி பண்ணலாம் நாம். அப்புறம் வந்து 20% வந்து மகசூலும் அதிகரிக்கும். இது ஒன்று. சில இடங்களில் பார்த்திங்கன்னா நிலம் வந்து நல்ல உர நிர்வாகத்துடன் நல்ல வளத்துடன் இருந்தால் நம்ம வந்து 100% வந்து தளச்சத்தை வந்து நம்ம சேமிக்கலாம் இந்த விதை நிறுத்தி செய்வதன் மூலம். விவசாயிகள் வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்க நிலத்தின் உரத்தின் அளவை கண்டுபிடிக்க வேண்டும், அதுக்கு ஏற்ற விதை நிறுத்தி பண்ணணும். இது மாத்திரம் இல்லாமல் பாஸ்போபேக்டீரியான்னு ஒரு நுண்ணுயிர் உரம் இருக்குது. அதனோட வேலை என்னென்னா பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களா பிஜிபிஆர் நுண்ணுயிர் உரங்கள்னு சொல்லுவாங்க. அதை செய்வதன் போதும் பார்த்திங்கன்னா தளச்சத்தை நிலைநிறுத்தும் திறன் வந்து மேலும் 10% அதிகரிக்கிறது. நம்ம ஏற்கனவே சொன்னோம் அது 20% வந்து நிலைநிறுத்தும்னு சொல்லுவோம், அப்புறம் இது வந்து 10% அதிகரிக்கப்படுகிறது. மேலும் இந்த விதை நிறுத்தி செய்வதன் மூலம் பயிர்களுக்கு தேவையான நுண்ணூட்ட உரங்களின் தேவையும் குறைத்து கொள்ள முடியும். இது வந்து ரொம்ப முக்கியம்.
சரிங்க, இந்த விதை நிறுத்தி முறைகள் வந்து சரியாக பண்ணனாதான் அதனுடைய அந்த செயல்பாடு சரியாக இருக்கும், அதனுடைய பலனும் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ அதே மாதிரி நம்ம நுண்ணுயிர் உரங்களை வச்சும் விதை நிறுத்தி பண்ணுறோம். இதை தவிர நம்ம மற்ற உரங்கள் வந்து உளுந்துக்கு என்னென்னலாம் எப்பெல்லாம் கொடுக்கணும்?
சரி, இப்போ வந்து விதை நிறுத்தி வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து பயிரோட தளச்சத்தில் ஒரு பகுதி அது 20%, 40% அந்த மாதிரியே வந்து இது பண்ணுறக்க வேண்டியதை பண்ணுறோம். அது இல்லாமல் பயிரில் வந்து நல்ல விளைச்சல் பெறணும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம வந்து பரிந்துரைக்கப்பட்ட தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து, கந்தச்சத்து, துத்தநாக சல்பேட் இந்த இதை வந்து அவசியம் வந்து பயிரிடணும். மற்ற பயிரில் மாதிரி இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா உரமையும் பார்த்திங்கன்னா அடியுரமாக நம்ம நிலத்தில் பண்ண வேண்டும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மானாவரிக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்கிறது, இரவு பயிருக்கும் தனியாக அளவு இருக்கிறது. இரவு பயிருக்கு பார்த்திங்கன்னா தலைச்சத்து வந்து 25 கிலோ, மணிச்சத்து 50 கிலோ, சாம்பல் சத்து 25 கிலோ, கந்தகச்சத்து 20 கிலோ, அப்புறம் வந்து துத்தநக சல்பேட் இது 25 கிலோ, இதெல்லாம் வந்து நம்ம கலந்துடணும். இப்போ இதே இது வந்து இப்போ இந்த கந்தகச்சத்து 20 கிலோன்னு சொல்லியிருக்கோம், அதை வந்து மணிச்சத்து வந்து இப்போ வந்து அது டையமோனியம் பாஸ்பேட்டை போட்டிங்கன்னா கந்தகச்சத்து வந்து 20 கிலோ போடணும். ஆனால் அதே இது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட்மாங்க, அந்த மாதிரி போட்டோம்னா இந்த கந்தகச்சத்தை நம்ம தனியாக வந்து நிலத்தில் போடணும் அவசியம் கிடையாது. இது வந்து இரவை காட்டுக்கு பரிந்துரைக்கப்பட்ட உர அளவு. இதே இது மானாவரினா இரவை காட்டுக்கு நம்ம பரிந்துரைக்கப்பட்ட உரத்தின் அளவிலிருந்து பகுதி அளவு வந்து பார்த்திங்கன்னா மானாவரிக்கு பண்ணுறோம். உதாரணமாக இப்போ வந்து இரவை காட்டுக்கு வந்து தலைச்சத்து 25 கிலோன்னா மானாவரிக்கு வந்து 12.5 கிலோ, அது மாதிரி மணிச்சத்து 50 கிலோன்னா நம்ம மானாவரிக்கு வந்து 25 கிலோ, இப்போ சாம்பல் சத்து வந்து 20 பயிருக்கு வந்து 25 கிலோன்னா மானாவரிக்கு வந்து 12.5 கிலோ, அதே மாதிரி கந்தகச்சத்து 20 கிலோ 20 பயிருக்குன்னா மானாவரிக்கு 10 கிலோ, துத்தநாக சல்பேட் வந்து 20 பயிருக்கு வந்து 25 கிலோன்னா மானாவரிக்கு வந்து 12.5 கிலோங்கிறோம். இதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்போயுமே மேலுரமாக இது போட தேவையில்லை, அடியுரமாக தான் போடணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் வந்து மணிச்சத்தை வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் பாஸ்பேட் உரமாக இடுவதனால் கந்தகச்சத்து தனியாக இட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அதே இது வந்து டையமோனியம் பாஸ்பேட்டாக உரமாக இடும் பொழுது பயிருக்கு தேவையான கந்தகச்சத்தை ஜிப்சம் உரம் மூலம் அளிக்க வேண்டும். இது ரொம்ப முக்கியம். உரங்களை ஒன்றாக இடுவதன் மூலம் பயிர்களின் விளைச்சல் அதிகப்படுத்தப்படுகிறது. நீங்கள் தனித்தனியாக போட வேண்டாம், நமக்கு பரிந்துரைக்கப்பட்ட உர அளவை மொத்தமாக இது பண்ணி ஒரே டயத்தில் வந்து நிலத்தில் வந்து போடணும். இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விவசாயிகளுமே இப்போ மண்புலம் உரங்கிறது வந்து எல்லாருமே வந்து பயன்பாட்டில் வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி மண்புல உரம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பயிரில் அதிக விளைச்சல் எடுக்கிறது ஒரு காரணம். அதே மாதிரி வந்து மண்ணின் தன்மையை வளத்தன்மையை வந்து மேம்படுத்துவது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம தமிழ்நாட்டில் வந்து எல்லா மண்ணினுள்ள இந்த ஆர்கானிக் மேட்டர்ம்பாங்க அங்க சத்து அது வந்து பார்த்திங்கன்னா பரிந்துரைக்கப்பட்ட அளவு கூட ரொம்ப கம்மியாயிருச்சு. ஒரு காலத்தில் வந்து அது 1% மேலாக இருந்தது. இன்று வந்து நம்ம தொடர்ச்சியான முறையற்ற பயிர்ச்சாகுடி முறையால் இதன் அளவு வந்து கம்மியாயிருச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து நிறைய வந்து நம்ம தோல் உரத்தை போடுவோம். காலப்போக்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த முறைகள் வந்து மாறி போனதுனால மண்ணில் வந்து உள்ள அங்கச்சத்துகள் ரொம்ப கம்மியாயிருச்சு. ஸோ அதெல்லாம் மேம்பாடு அடையணும். நம்ம வந்து விளைச்சல் வந்து ஒரு பொருட்டாக இருந்தாலும் மண்ணின் வளம் மேம்பாடுங்கிறது வந்து இன்னொரு காரணி. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 850 கிலோ இப்போ மண்புலமாக இருந்தால் 850 கிலோ வந்து 1.5 ஹெக்டேர் அளவில் இந்த இடுவதன் மூலம் பயிர்களுக்கு தேவையான தளச்சத்தின் அளவை 50% குறைக்க இயலும். அதே மாதிரியே வந்து விளைச்சலை அதிகப்படுத்த விடும்.
சரிங்க, இப்போ இந்த உரங்கள் எல்லாமே வந்து உளுந்துக்கு அடியுரமாக தான் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ விதைப்புல என்ன கவனம் செலுத்தணும்?
நம்ம வந்து வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா வரிசைக்கு வரிசை விதைக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம். பட் பெரும்பாலான விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா அது மானவரியாக வந்து கையில் வந்து ஒரே சீராக விதைச்சி விட்ருவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பயிர்களுக்கு தேவையான இடைவெளி இல்லாமல் ஒரு இடத்துல அதிகமாக இருக்கும் பயிர்கள், ஒரு இடத்துல கம்மியாக இருக்கும். ஒரே சீரான விதைப்பு இருக்க முடியாது. ஸோ அதுக்கு தான் சொல்கிறோம், நம்ம இரவை நிலங்களில் இப்போ அதாவது நீர்ப்பாசன வசதி உள்ள நிலங்களில் 30x10 cm அதாவது வரிசைக்கு வரை 30 cm ஒரு வரிசையில் 2 செடிக்கு இடையில் வந்து 10 cm இருக்கிற மாதிரி இடைவெளியில் வந்து விதைக்கணும். இதே இது மானாவாரி நிலங்களில் போனீங்கன்னா நம்ம வந்து வரிசைக்கு வரிசை வந்து 30 cm வந்து 25 cm கொண்டு வந்துடும். ஆனால் பயிர்களுக்கு இடையே உள்ள இடைவெளி வந்து 10 cm தான் இருக்கணும். இந்த முறையில் விதைக்கிற பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 30 cm 10 cm விதைக்கிறப்ப 1 சதுர மீட்டரில் வந்து 33 பயிர் எண்ணிக்கை வரும். அது வந்து பார்த்தீங்கன்னா 1 ஹெக்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா 333,333 வரும். நம்ம தோராயமாக 330,000 வந்து பராமரித்து வந்தோம்னால் அதிக மகசூல் கிடைக்கும். இப்போ ஏன் வந்து பார்த்திங்கன்னா மானாவரியில் நிறைய விளைச்சல் கம்மியாக இருக்க காரணமே முழு முதன்மையான காரணம் வந்து சரியான பயிர் எண்ணிக்கையை மேம்படுத்தாதது. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் சரியான அளவில் பயிர் மேம்பாடு செஞ்சோம்னு வச்சுங்களேன், அதுவே வந்து பார்த்திங்கன்னா விளைச்சல் அதிகரிப்பதற்கான முதல் முக்கிய காரணியாகும். அதனால் வந்து பரிந்துரைக்கப்பட்ட இடைவெளியை பயன்படுத்தி விவசாயிகள் வந்து விதை பண்ணாங்கன்னா தேவையான பயிர் எண்ணிக்கை மேம்பாடு செய்ய முடியும். அதே அளவில் பார்த்திங்கன்னா நிறைய விளைச்சல் கிடைக்க அது ஒரு முக்கிய காரணியாகும்.
சரிங்க, இப்போ பயிர் வகை பயிர்கள்லாம் பொதுவாகவே பார்த்தாக்க மானாவாரி நிலங்களில் தான் விதைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறோம். இருந்தாலும் வந்து சில தொழில்நுட்பங்களை நம்ம சரியாக பயன்படுத்தும் போது அதனுடைய விளைச்சல் அதிகரிக்கலாம் அப்படிங்கும்போது நீர் நிர்வாகத்தில் என்ன மாதிரி முறைகளை வந்து பின்பற்றணும்?
தொண்டு தொற்றே வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகள் வந்து பயிர் வகை பயிர்னாலே அது மானாவாரிக்கு தான் போட்ட பயிர் அப்படிங்கிற இதில் வந்து பண்ணுவாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மானாவாரியில் வந்து நம்ம நினைக்கிற நேரத்தில் பயிருக்கு தேவைப்படும் அளவில் மழை பெய்யாது. பயிர்களுக்கு தகுந்த நேரங்களில் சரியான ஈரப்பதம் இல்லை என்றால் அதனோட வளர்ச்சி பாதிக்கப்படும். வளர்ச்சி பாதிக்கப்படுவதுன்னு அதனோட விளைச்சும் பாதிக்கப்படும். இப்போ நிறைய விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா மானாவாரியிலிருந்து நல்ல நீர் வசதி உள்ள நிலங்களையும் வந்து பயிரிட ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மற்ற தானிய பயிர்கள் மாதிரி அடிக்கடியெல்லாம் தனி பாய்ச்சின அவசியம் கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70 நம்ம சொல்லியிருக்கோம் ஏற்கனவே 75 நாளில் வந்து விளைச்சலுக்கு வந்துடும் சொல்லிட்டு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து முதல்ல வந்து விதைச்ச உடனே உடனடியாக ஒரு நீர் பாய்ச்ச வேண்டும். அது ஏன்னு பார்த்திங்கன்னா நல்ல முளைப்பு திறனையும் ஒரே சீரான முளைப்பு திறனையும் கொண்டு இருக்காண்டி நீர் பாய்ச்ச வேண்டும். அதுக்கப்புறம் வந்து உயிர் தண்ணின்னு சொல்லுவாங்க, அதாவது நம்ம நட்ட இல்லை விதைத்த 3 நாளில் வந்து 100 உயிர் தண்ணி பண்ணோம்னா எல்லா விதைகளுமே முளைப்புக்கு வந்துடும். அப்புறம் ஒரே சீரான முளைப்பு வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அடிக்கடி தண்ணி கட்டக்கூடாது. இப்போ நிறைய தண்ணி கட்டினோம்னா வந்து அதனோட வளர்ச்சி தான் அதிகமாக போக முடிஞ்சு அது வந்து விளைச்சல் காரணிகளை வந்து மேம்படுத்தாது. அதுக்கு தான் என்ன பண்ணணும்னா பயிரின் தேவை அறிந்து நிலத்தின் உள்ள ஈரத்தன்மை அறிந்து 7 நாட்கள் முதல் 10 நாளுக்கு ஒரு முறை மட்டும் நீர் கட்ட வேண்டும். இது வந்து மழை பெய்யாத காலங்களில். இதே மழை பொழிந்ததுன்னா நிலத்தில் நீர் பிடிப்பு தன்மைக்கு ஏற்ப அல்லது ஈரத்தன்மைக்கு ஏற்ப நம்ம வந்து 7 முதல் 10 நாட்கள் வந்து தண்ணி கட்டணும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்படி பார்த்தீங்கன்னா வந்து அதிகப்படியாக நம்ம 5 to 6 நீர்ப்பாசனம் அதிகமாக போனால் 7 நீர் நிர்வாகத்தில் வந்து பயிரை வந்து அறுவடை கொண்டு வரலாம்.
சரிங்க, இப்போ பயிர்களில் வந்து நம்ம உரம் கொடுக்குறோம், சரியான முறையில் நீர்ப்பாசனம்லாம் செய்கிறோம் அப்படிங்கும்போது களைகள் கட்டுப்பாடு அப்படிங்கிறதும் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லைங்களா?
கண்டிப்பாக மேடம். மானாவாரி பயிரில் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து நம்ம அதுக்கு வந்து ரொம்ப முன்னுரிமை கொடுத்து பார்க்குறது கிடையாது. மற்ற தானிய பயிர்கள் மாதிரியோ மற்ற பணப்பயிர்கள் இல்லை வந்து காய்கறி பயிர்கள் மாதிரி இதுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கிடையாது. ஆனால் இது என்னென்னா வந்து விதைப்பிலிருந்து 4 முதல் 5 வாரங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முடிஞ்ச அளவு களையினோட தாக்கத்திலிருந்து பயிரை பாதுகாக்கணும். அப்படி பார்த்துக்கிட்டோம்னாலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அதிக விளைச்சல்ங்கிறது நிச்சயமான ஒன்று. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ வந்து உளுந்தில் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா அரிசி புல் களை வரும். சாரணை, குப்பைக்கீரை, கோரைக்கிழங்கு, காணான்கீரை, புண்ணாக்கு பூண்டு, தொய்யாக்கீரை, குப்பைமேனை, பருப்புக்கீரை, அருகம்புல், கீழாநெல்லி, காக்காக்கால் புல், கரிசலாங்கண்ணி, பண்ணைக்கீரை, அம்மன் பச்சரிசி மற்றும் பார்த்தினி வந்து பரவலாக காணப்படும். இப்போ வந்து நீங்கள் சரியான கலை நிர்வாகம் பண்ணலன்னா இந்த எல்லா கலைகளும் வந்து நம்ம வயலில் வந்து ஆக்கிரமிப்பு செய்கிறப்ப அது வந்து 50-60% வரை மகசூல் இழப்பு ஏற்படும். சில நேரங்களில் வந்து இது வந்து 80% வரைக்கும் கூட விளைச்சலை வந்து கம்மி பண்ணும். ஸோ நம்ம என்ன தான் வந்து நல்ல விதையை தேர்ந்தெடுத்தாச்சு, விதை நிறுத்தி பண்ணியாச்சு, நிலத்தை நன்கு பண்படுத்தியாச்சு, பரிந்துரைக்கப்பட்ட முறையில் வந்து நம்ம வந்து விதை போனாலுமே கலை நிர்வாகம் பண்ணலைன்னா நமக்கு வந்து விளைச்சல் வந்து ரொம்ப ரொம்ப பாதிப்படையும். அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நட்டதுலேருந்து 4 வாரம் முதல் 5 வாரம், 30 நாள் to 35 நாள் வரைக்கும் இது வரைக்கும் நம்ம வந்து பயிரை வந்து களையெல்லாம் பார்த்துட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து பயிர் நல்லா வளர்ந்து அதுவே வந்து பார்த்திங்கன்னா களையை வந்து கட்டுப்படுத்திடும். முன்னாடி வந்து நம்ம விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா கை களையெல்லாம் போயிட்டுருப்பாங்க, 2 கைகள் எடுப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேலையாட்கள் கிடைக்கிறதில்ல. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து களைக்கொல்லி போகலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நட்ட 3வது நாளில் களை கட்டுப்படுத்துறதுக்கு வந்து ஒரு களைக்கொல்லி இருக்குது, பெண்டி மெத்தல்னு சொல்லுவாங்க. அந்த களைக்கொல்லி வந்து பார்த்திங்கன்னா 3.3 லிட்டர் ஒரு ஹெக்டேருக்கு நம்ம சொல்கிறது. அதை வந்து பார்த்திங்கன்னா 500 லிட்டர் தண்ணியில் கலந்து கைத்தெளிப்பான் மூலம் வந்து அடிக்க வேண்டும். கைத்தெளிப்பான் மூலம் பண்ணால் தான் வந்து களையை வந்து கட்டுப்படுத்தும். பவர் ஸ்ப்ரே வச்சு பண்ணோம்னா அது வந்து அந்தளவுக்கு வந்து களைகளை கட்டுப்படுத்தாது. இது வந்து நீங்கள் நட்ட 3வது நாள் அடிக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா களை முளைக்கிறதுக்கு முன்னாடியே அடிச்சிருவோம். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிலத்தில் வந்து இந்த களைக்கொல்லி இருக்கும், எந்தெந்த களையெல்லாம் முளைச்சி அந்த களைக்கொல்லியோட வந்து தொடர்பில் வருதோ அது வந்து முளைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து கண்ட்ரோல் பண்ணிடும். இது ஒரு முறை. இப்படி பண்ணிவிட்டு அப்புறம் வந்து ஒரு 25-30 நாளுக்குள்ளே 100 களை எடுக்கலாம். உங்களுக்கு வந்து இந்த களைக்கொல்லி கிடைக்கல, இல்லை லேபர் கிடைக்கல, இல்லை அந்த இடத்துல சரியான ஈரப்பதம் இல்லை அப்படிங்கிற பற்றியில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து போஸ்ட் எமர்ஜென்சி சொல்லுவாங்க, அதாவது களை முளைத்த பின்பு களைக்கொல்லி அடிக்கிறது. முந்தைய சொன்னது வந்து பார்த்திங்கன்னா களை முளைக்கு முன் மருந்து அடிப்பது, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா களை முளைத்த பின் களைக்கொல்லி தெளிப்பது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 வகையான களைகள் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அகன்ற இலக்கிளைகள், குப்பைக்கீரை, புண்ணாக்கு பூண்டு, தொய்யாக்கீரை, குப்பைமணி இது மாதிரி களைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அகன்ற இலக்கிளைகள் வரும். வயலில் அகன்ற இலை களைகள் அதிகமாக இருந்ததுன்னா இமாசித்தேபயர் அப்படிங்கிற ஒரு மருந்து இருக்குது. அந்த மருந்து வந்து பார்த்திங்கன்னா ஹெக்டேருக்கு வந்து 1.5 லிட்டர், அதாவது 500 ml என்ற அளவில் வாங்கி அதை வந்து 500 லிட்டர் தண்ணியில் கலந்து ஒரே சீராக அடிக்க வேண்டும். இப்போ இதே இது வந்து பார்த்திங்கன்னா புல் வகை களைகள் அதிகமாக இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா குயிசலாபாப் ஈத்தேல்னு ஒரு மருந்து இருக்குது, அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெக்டேருக்கு வந்து 1 லிட்டர் என்ற அளவில் வாங்கிட்டு அதை வந்து 500 லிட்டர் தண்ணீரில் கலந்து கைத்தெளிப்பான் மூலம் தெளிக்க வேண்டும். இப்போ ரெண்டுமே அதிகமான களை இருந்துச்சுன்னா இந்த 2 களைக்கொல்லியுமே சேர்ந்து அடிக்கலாம். இது முக்கியம். இது ஒன்று பார்த்திங்கன்னா நம்ம வந்து விதைத்த 15-20 நாட்களுக்குள்ளே வந்து இந்த களைக்கொல்லி அடிக்கணும். அப்படியும் இல்லைன்னா களை வந்து 2 இல்லை 3 இலை இருக்கும், அந்த பருவத்தில் அடித்தோன்னா நல்லா வந்து இந்த களைகளை கட்டுப்படுத்தும். இந்த மருந்து 2 மருந்து இருக்குது. ஒன்று வந்து களைகள் முளைப்பதற்கு முன் களைக்கொல்லி, களை முளைத்த பின் களைக்கொல்லி. முடிந்தளவு களை முளைப்பதற்கு முன் உள்ள களைக்கொல்லி அடிக்க வேண்டும். அப்படி முடியாத தருவாயில் நம்ம வந்து களை முளைத்த பின் உள்ள இமாசித்தே பெயர் அல்லது குச்சலப்பப்பு என்ற களைக்கொல்லியை தெளிப்பதன் மூலம் களைகளை கட்டுப்படுத்தலாம். இது வந்து களைக்கொல்லி மூலம் களைகளை கட்டுப்படுவது. களைக்கொல்லியில் மாத்திரம் தெளிப்பதுனா பார்த்திங்கன்னா நம்ம நிலத்தோட தன்மை வந்து கெட்டு போகும். அதுக்காக வேண்டி பார்த்திங்கன்னா ஒருங்கிணைந்த களை நிறுவம்பாங்க. ஒரு முறை களைக்கொல்லியும் அடுத்த 2வது களை வந்து முடிந்த அளவு வந்து கை களை எடுப்பது வந்து ரொம்ப சிறந்தது. இப்போ ரெண்டுமே மருந்து அடிக்கலை, களை முளைப்பதற்கு முன்னும் களைக்குள்ளே அடிக்கலை, முளைச்சக்கப்புறம் களைக்குள்ளே அடிக்கலைன்னா விதைத்ததுலேருந்து 15-35 நாட்களில் வந்து 2 கைகளை எடுக்க வேண்டும். இப்படி செய்வதன் மூலம் பார்த்திங்கன்னா களையோட தாக்கம் வந்து பயிர்களுக்கு இல்லாமல் கம்ப்ளீட்டாக வந்து பண்ணிடலாம். ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பயிரோட விளைச்சல் திறனை அதிகப்படுத்தலாம்.
சரிங்க, இப்போ பயிர் வகை பயிர்களை பொறுத்த வரைக்கும் இந்த இலை வழி நுண்ணூட்டம் அப்படின்னு ஒரு முக்கியமான தொழில்நுட்பம் வந்து பல்கலைக்கழகத்துலேருந்து பரிந்துரைத்துட்டு இருக்கோம் இல்லைங்களா, அதை பற்றி விவசாயிகளுக்கு சொல்லு.
கண்டிப்பாக மேடம், இலைவழி நுண்ணூட்டம்ங்கிறது பயிர் வகை பயிர்களுக்கு மாத்திரமே வந்து நம்ம சொல்கிறோம். அது ஏன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து 60 நாள்லேயே வந்து விளைச்சல் கொடுத்துருது. குறுகாலத்தில் வரனால நிறைய பூ கட்டும், ஆனால் பூ உதிர்ந்துடும். அதுக்கு தகுந்த உர நிர்வாகம் இல்லை வந்து திறன் இல்லாதனால பூ வந்து விழும். அந்த பூவை வந்து விழுகிறதை தடுக்கிறதுக்கும் அப்புறம் பூத்த பூக்கள் அனைத்துமே வந்து காய்களாக வர்றதுக்கும் வந்து நம்ம இலைவெளி நூட்டத்தை வந்து இந்த பயிர் வகை பயிர்கள் எல்லா பயிர்களுக்குமே நம்ம வந்து பரிந்துரைக்கிறோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உளுந்து மற்றும் பாசிப்பயிரில் வந்து அதிகமான காய்கள் பிடிப்பதற்கும் மற்றும் திரட்சியான விதைகள் உற்பத்திக்கும் வந்து இலைவெளி நுண்ணூட்டம் வந்து ரொம்ப அவசியம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்டர் தண்ணீரில் வந்து NAA-ம்பாங்க, நாப்தலின் அசிட்டிக் அமிலம்பாங்க, அது வந்து பார்த்திங்கன்னா 40 மில்லிகிராம். அப்புறம் வந்து சாலிசிலிக் அமிலம்னு சொல்லுவாங்க, அது ஒரு 100 மில்லிகிராம். இந்த ரெண்டையும் வந்து கலந்து பார்த்திங்கன்னா 625 லிட்டர் தண்ணீரில் கலந்து பூக்கும் தருணத்திலும் மற்றும் 15 நாட்களில் வந்து தெளிப்பதன் மூலம் பூக்கள் வந்து உதிர்வதை கட்டுப்படுத்த முடியும். இந்த பூத்த பூக்கள் அனைவரும் காய்களாக மாறுவதற்கும் திரட்சியான விதைகள் உற்பத்திக்கும் வந்து பார்த்திங்கன்னா டிஏபி வந்து கரைசல் சொல்லுவோம். இப்போ உள்ள நடைமுறையில் நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பள்ளிகளுக்கேற்றால் கண்டுபிடிக்கப்பட்டு பரிந்துரையில் இருக்கிறது. அது வந்து பார்த்திங்கன்னா பயிர் ஒன்றும்பாங்க அல்லது பல்ஸ் ஒன்றரை வடிமம். முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இரண்டு முறை வந்து டிஏபி கரைசல் பண்ணுவோம். அது எப்படின்னா வந்து 2% டிஏபி கரைசல்பாங்க. அது ஒன்றும் இல்லை, மொத்தம் வந்து நம்ம 625 லிட்டர் தண்ணின்னு சொன்னோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 12 கிலோ டிஏபி, 1 லிட்டர் தண்ணிக்கு வந்து பார்த்திங்கன்னா 20 கிராம் அளவு தான் கணக்கு. அந்த 12 கிலோ டிஏபியை வந்து 625 லிட்டர் தண்ணியில் கறந்து அப்புறம் வந்து அதை நீர்த்த கரைசல், இப்போ எப்படி நம்ம ரசம் வந்து பார்த்திங்கன்னா கலக்கிட்டு அப்புறம் வந்து மேட்டாப்பில் எடுத்து ஊற்றுவோம், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து இப்போ 12 கிலோ டிஏபி வந்து பார்த்திங்கன்னா 20 லிட்டர் தண்ணியில் வந்து முந்தின நாள் நைட்டே வந்து ஊற வச்சிடணும். இப்போ நாளைக்கு வந்து விவசாயி காலையில் அடிக்கணும் அப்படின்னு வச்சுன்னா முந்தின நாள் சாயங்கால வேளையில் இதை வந்து தண்ணியில் ஊற வச்சிடணும். அப்புறம் வந்து ஒரு 1 ஹவர் இடையில வந்து நல்லா கலக்கி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஏபி உரம் வந்து நல்லா கரையும். அப்புறம் அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தெளிந்தாப்பில் உள்ள வந்து டிஏபி கரைசல் எடுத்து அதை வந்து 625 லிட்டருக்கு வந்து நம்ம கொண்டு வரணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை வந்து கை தெளிப்பான் மூலம் ஒரே சீராக பயிர்களில் நன்றாக படியும்படி தெளிக்க வேண்டும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஏபி கரைசல் வந்து பூக்கும் தருணத்திலும் அப்புறம் வந்து 15 நாள் இடைவெளியிலும் வந்து அடிக்க வேண்டும். ஆனால் இன்னொன்று பார்த்திங்கன்னா இப்போ நம்ம நவீன காலங்களில் நம்ம வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் பரிந்துரைக்கப்பட்ட பயிர் உண்டு உரத்தினை 1 டைம் பண்ணாலே போதும். டிஏபி 2 டைம் பண்ணுவோம். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா 1 ஹெக்டேருக்கு வந்து 5 கிலோ என்ற அளவில் வந்து பரிந்துரைக்கப்பட்டிருக்குது. அந்த உரத்தை வாங்கி நம்ம வந்து 625 லிட்டரில் தண்ணியில் கறந்து பூக்கும் தருணத்தில் வந்து அடித்தோம்னா நல்ல விளைச்சல் இருக்கும். அதாவது என்னென்னா திரட்சியான காய்கள் உருவாகும், அப்புறம் திரட்சியான விதைகள் வரும். இது ரொம்ப முக்கியம்.
சரிங்க, இப்போ வந்து எல்லா தொழில்நுட்பங்களும் அது ரொம்ப முக்கியமாக விளைச்சல் அதிகப்படுத்தக்கூடிய தொழில்நுட்பங்கள் எல்லாத்தையுமே பற்றி சொன்னீங்க. இப்போ 60-75 நாட்களுக்குள்ள பயிர் சாகுபடி முடிஞ்சிடும். இப்போ அந்த அறுவடை தருணம் வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறது? எந்த சமயத்தில் நம்ம அறுவடை பண்ணோம்னா தரமுள்ள பயிர் வகைகளை நம்ம பெற முடியும்?
ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஒன்று வந்து அறுவடை கண்டுபிடிக்கிறது வந்து அதனோடய வயதை வச்சு கண்டுபிடிக்கிறது தான் வரலாம். அப்படி இல்லாத சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கே வந்து வயலில் பார்ப்போம், ஒரு 90% செடிகளை வந்து காய்களை முதிர்ச்சி அடைஞ்சிருக்கும். ஸோ அந்த பருவம் வந்து நம்ம சரியான பருவம்னு சொல்லி சொல்கிறோம். நிறைய முதிர்ச்சி அடைஞ்சாலுமே பயிர் வகை காய்கள் வந்து வெடிக்க ஆரம்பிச்சிடும், அப்புறம் விதைகள்லாம் வந்து வயல்லே வந்து வெடித்து சிதறிடும். இந்த சேதாரத்தை கம்மி பண்ணுறதுக்கு தான் ஒரு 90% காய்கள் அல்ல பயிர்கள் வந்து விளைச்சலுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அறுவடை பண்ணுறோம். ஸோ முன்னாடியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து 3-4 அறுவடைக்கு போவாங்க, நித்த மொத்தம் எடுப்பாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு வேளாண்மை வந்து ஒரே வயதில் அறுவடைக்கு வரக்கூடிய ரகங்களும் கண்டுபிடிச்சிருக்காங்க. உளுந்தில் வந்து பார்த்திங்கன்னா வம்பன் 6 ரகமும் கோயம்புத்தூர் 6 ரகமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே தருவாயில் அறுவடைக்கு வரும். அதே மாதிரி வந்து பச்சை பயிரில் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் 8 ரகம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே காலங்களில் முதிர்ச்சி அடையும், அறுவடை செய்யலாம். இப்போ வந்து வேலையாட்கள் கம்மியாக உள்ள காலங்களில் நம்ம வந்து 2-3 அறுவடைக்கு போகிறதுக்கு போகல, இந்த ரகத்தை தேர்ந்தெடுத்தோம்னா ஒரே இடத்துல அறுவடைக்கு போகலாம். அப்புறம் வந்து வேலையாட்களை சார்ந்து இருக்கிற காரியங்களும் தடுக்கப்படுகிறது.
சரிங்க சார், இப்போ வந்து உளுந்து சாகுபடியில் வந்து நிலம் தயார்படுத்துதலேருந்து அறுவடை வரைக்கும் உள்ள தொழில்நுட்பங்கள் எல்லாமே சொன்னீங்க. இப்போ இன்னொரு முக்கியமான பயிர் வகை பயிர் வந்து பாசிப்பயிர் இல்லைங்களா, அதுக்கான சாகுபடி தொழில்நுட்பங்கள்லாம் என்னென்ன இருக்குங்க சார்?
இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம உளுந்து பயிரும் பாசிப்பயிரும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியான வளர்ச்சி முறைகள் கொண்டவை. அதனால் வந்து இப்போ நம்ம உளுந்துக்கு என்ன தொழில்நுட்பங்கள் சொல்கிறோமோ அது நிலம் தயார்படுத்துதல், விதை அளவு, விதை நிறுத்தி, உர நிர்வாகம், கலை நிர்வாகம் எல்லாமே வந்து 2 பயிர்களுக்குமே வந்து ஒரே வளர்ச்சி ஒரே தன்மை கொண்டதுனால எல்லாமே ஒன்று தான். ஆனால் வந்து உளுந்துக்கும் பாசிப்பயிருக்கும் ஒன்று ஒரு வித்தியாசம் என்னென்னா ரகங்கள் மாறுபடும். அப்புறம் வந்து ரைசோபியம் விதை நிறுத்தி சொன்னோம், அதிலே வந்து 2 விதை நிறுத்தி சொன்னோம், ஒன்று பூஞ்சான கொல்லி விதை நிறுத்தி ரைசோபியம் விதை நிறுத்திருக்கோம். இந்த 2 மாத்திரம்தான் வந்து மாறுபடும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து உளுந்து பயிருக்கு சொன்ன மாதிரியவே இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா 4 பட்டம் இருக்குது. அதே மாதிரி ஆடிப்பட்டம், அது தென்மேற்கு பருவமழை காலம், அது ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மாதமும். இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து 6, 7, 8 இந்த ரகங்கள் வந்து தமிழ்நாட்டில் உள்ள மாவட்டங்களில் பொருந்தும். மேற்கு மண்டலத்தில் உள்ள பெருவாரியான விவசாயிகள் இந்த பயிரகத்தை வந்து தேர்ந்தெடுத்துக்குவாங்க. இதே வந்து பார்த்திங்கன்னா தென் தமிழ்நாடு அப்புறம் வந்து மத்திய தமிழ்நாட்டு மாவட்டங்களில் உள்ளவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தேசிய பயிர் வகை ஆராய்ச்சி நிலையத்தால் அறிமுகப்படுத்தப்பட்ட 2, 3 மற்றும் விருஞ்சிபுரம் 1 இந்த பயிரகங்களை வந்து ஆடிப்பட்டத்தில் பண்ணலாம். இதே இது வந்து புரட்டாசி பட்டம் நமக்கு வந்து வடகிழக்கு புறமலை காலம்பாங்க. இந்த காலத்தில் வந்து நமக்கு வந்து 6, 7, 8 மற்றும் 2, 3 மற்றும் விரிஞ்சிபுரம் இந்த பயிர் ரகங்களை தேர்ந்தெடுத்து பண்ணலாம். இப்போ குளிர்கால பயிர்கள் மார்கழிப்பட்டம்பாங்க, அந்த மார்கழிப்பட்டத்தில் பார்த்திங்கன்னா 2, 3 இந்த 2 ரகங்கள் வந்து நல்ல விளைச்சலுக்கு கொடுக்கும். அதே மாதிரி கோடைகால பயிரா, அதில் சித்திரை பட்டம்பாங்க. ஸோ அந்த பருவத்தில் வந்து பார்த்திங்கன்னா கோ ஆறு, கோ ஏழு மற்றும் கோ எட்டு இந்த மூன்று ரகங்கள் வந்து நல்ல விளைச்சலை கொடுக்கும். அதே மாதிரி உளுந்தில் நம்ம வந்து நெல் திருச்சியில் உளுந்துன்னு சொல்லுவோம். இப்போ வந்து ஒரு சில ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா நெல் திருச்சியில் வந்து பாசி பெருமை போடுறாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏடிடி த்ரீங்கிற ரகம் வந்து நல்ல விளைச்சலை கொடுக்கும் மேடம். இந்த பயிரில் வந்து இன்னொன்று மாறுபட்ட காரணி வந்து ரைசபையும் விதை நிறுத்தி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா உளுந்துக்கென்று பரிந்துரைக்கப்பட்ட ரைசபயத்தை கொண்டு விதை நிறுத்தி செய்ய வேண்டும். அதே போன்று பச்சை பயிருக்கென்று பரிந்துரைக்கப்பட்ட ரைசபயத்தை கொண்டு விதை நிறுத்தி செய்ய வேண்டும். இதில் ரெண்டுமே மாற்றி பண்ணோம்னாலுமே வந்து பார்த்திங்கன்னா அதனோட முழுமையான பயன்களை வந்து நம்ம அடைய முடியாது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாசி பயிருக்கு வந்து பார்த்திங்கன்னா சிஆர்எம் ஆறுங்கிற நுண்ணுயிரி, உளுந்து பயிருக்கு வந்து சிஆர்யூ ஏழு சொல்லியிருக்கோம் அல்லது பிஎம்பிஎஸ் 47 சொல்லியிருந்தோம். ஆனால் பாசி பயிருங்கிறப்ப வர்றப்ப அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிஆர்எம் ஆறு இந்த நுண்ணீரை வந்து ஒரு பாக்கெட் என்ற அளவில் எடுத்து தேவையான விதை அளவுடன் வடிகட்டிய ஆரிய அரிசி கஞ்சியுடன் கலந்து விதைப்பதற்கு அரை மணி நேரத்துக்கு முன்பு விதை நிறுத்தி செய்து அப்புறம் வந்து நிழலில் உலர்த்தி விதைக்கலாம். இந்த ரெண்டே ரெண்டு தான் வந்து மாறுபட்ட காரணிகள், உளுந்துக்கும் பாசி பயிருக்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா ரெண்டுவரோட தன்மையும் வந்து வளரும் தன்மை, அதனோட விளைச்சல் தன்மை எல்லா தன்மைகளுமே வந்து ஒரே மாதிரி இருக்கிறதுனால எல்லாமே வந்து உளுந்து பயிருக்கு பயிர்ந்துரைக்கப்பட்ட இதுவே இதுக்கும் பண்ணிக்கலாம். கலை நிர்வாகமாகட்டும், நீர் நிர்வாகமாகட்டும், எல்லாமே வந்து நம்ம வந்து உளுந்துக்கு என்ன பரிந்துரைக்கப்பட்டோமோ அதே தான் வந்து பாசி பயிருக்கும் பண்ணிக்கலாம். பருவத்திற்கேற்ற ரகங்களை தேர்ந்தெடுப்பது முக்கியம். சரியான ரைசோபியம் நுண்ணுயிரத்தை தேர்ந்தெடுக்கல இது ரொம்ப முக்கியம். நவீன காலங்களில் பெரும்பாலான மக்கள் வந்து அசை உணவிலிருந்து சைவ உணவிற்கு மாறி வருவார்கள். ஆனால் வந்து நமக்கு வந்து பரிந்துரைக்கப்பட்ட வந்து புரதச்சத்தும் தேவை. நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு பரிந்துரைக்கப்பட்ட புரதச்சத்து தேவை. ஆனால் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் நம்ம வந்து புரதச்சத்துக்கு வந்து மாமிச உணவை சார்ந்து இருந்தோம், அசை உணவுகளை. பட் இப்போ வந்து நிறைய நோய்கள் வர்றதுனால பெருவரையின மக்கள் வந்து அசைவ உணவிலிருந்து சைவ உணவுக்கு வர்றாங்க. ஸோ அந்த மாதிரி வரப்ப வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான புரதச்சத்தை எடுத்துக்கொள்வதற்கு அவர்கள் வந்து பயிர் வகைகள் பயிர்களையும் வந்து சார்ந்திருக்காங்க. மக்களோட வாங்கும் திறனும் அதிகரிச்சிருக்குது, மக்கள்கிட்ட விழிப்புணர்வும் வந்திருக்குது நிறைய. இப்போ வந்து நிறைய வந்து பயிர் வகைகள் சாப்பிடணும், எல்லா டாக்டருமே சொல்லுவாங்க வந்து முளைக்கட்டிய பயிரை வந்து சாப்பிட்டீங்கன்னா அது வந்து நல்லது, அது நிறைய சத்துக்கள் இருக்குது, விட்டமின்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மக்கள்கிட்ட வந்து நிறைய வந்து விழிப்புணர்வுகள் பயிர்களை பற்றி வந்து அதிகமாக வந்துட்டுருக்குது. தேவைப்பாடுகள் அதிகமாகுது, அதே சமயத்தில் வந்து விளைச்சல் கம்மியாக இருக்குது. இதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு வந்து மற்ற மாநிலங்கள்லேருந்து வந்து இறக்குமதி பண்ணுறாங்க, இந்தியா வந்து மற்ற நாடுகள்லேருந்து இறக்குமதி பண்ணுது. இப்போ இது வந்து ரொம்ப நாளே இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் வந்து ரொம்ப தட்டுப்பாடு வரும். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா விவசாயிகள்ட்டுமே வந்து நல்ல விலையும் இருக்குது, நல்ல அதிக விளைச்சல் தரக்கூடிய ரகங்களும் இருக்கிறதுனால நிறைய விவசாயிகள் வந்து இப்போ வந்து பயிர் சாகுபடியுமே வந்து ஒரு பயிராக வந்து நிறைய எடுத்து பண்ணுறாங்க. ஒரு காலத்தில் வந்து மானாவாரி நிலத்தில்தான் போட்டிருந்தாங்க, இப்போ வந்து எங்கெங்கெல்லாம் வந்து நீர்ப்பாசன வசதி இருக்குதோ அங்கேயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயிரை வந்து சாகுபடி பண்ணுறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சராசரி விளைச்சல் வந்து 435 கிலோ தான் எடுத்துகிட்ருக்கோம் முன்னாடி நமக்கு தெரிஞ்ச தொழில்நுட்பங்களை வச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய சாகுபடி தொழில்நுட்பங்கள் வந்து நம்ம வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. அதெல்லாம் பண்ணோம்னா நம்ம வந்து 435 கிலோ இல்லை 500 கிலோ இருக்கிற விளைச்சலை வந்து 800லேருந்து 900 கிலோ வரைக்கும் கொண்டு வரலாம். ஒரு சில விவசாயிகள்லாம் இருக்காங்க, அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெக்டேர்லேருந்து 1000 கிலோ கூட எடுக்கிறாங்க. அவங்களாம் வந்து பயிர் சாகுபடியிலேயே பரிந்துரைக்கப்பட்ட தொழில்நுட்பங்களை விட அவங்களுக்கு தெரிஞ்ச வட்டார அளவில் இருக்கிற தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி நல்லாவே பயிரிடுறாங்க. ஏன்னா இப்போ வந்து தேவைப்பாடுகளும் அதிகமாக இருக்கிறனால நல்ல வந்து விலையும் இருக்கிறனால வந்து விவசாயிகள் வந்து நிறைய பயிர் சாகுபடி குறிப்பாக வந்து உளுந்து பாசி பயிர். ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு மாதம்தான். இப்போ நீங்கள் மற்ற தானிய பயிர்கள், மற்ற மரப்பயிர்கள், மற்ற காய்கறி பயிர் போனீங்கன்னா குறைஞ்சது 3 மாதம் இல்லை 4 மாதம் 5 மாதம்லாம் போகணும். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா 60 நாளில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு பயிர் எடுத்து இது பண்ணிக்கலாம். ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா டெல்டா மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா மற்ற பயிர்களை வர வருமானத்தெலாம் வந்து மற்ற செலவில் பண்ணுவாங்க. இந்த உளுந்து இல்லை இந்த பாசி பயிரை மொத்தம் எடுத்துகிட்டு போய் தங்கம் வாங்குறது வந்து ஒரு காலத்தில் இருந்தது. நெல் தரிசில் உளுந்து போடுற வருமானத்தை, ஏன்னா அதில் வந்து எந்த விதமான செலவும் பண்ண மாட்டாங்க, அதில் வர்றது அத்தனையுமே வந்து வருமானம் தான். அதை கொண்டு போய் அப்படியே தங்கமாக வாங்குறதுலாம் ஒரு காலத்தில் இருந்திருக்கு. பட் இப்போ வந்து அது காலப்போக்கில் வந்து அது அழிஞ்சிட்ருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 2.5 மாதம் 60 நாட்களில் விளைச்சலுக்கு வரக்கூடிய உளுந்து மற்றும் பாசி பயிர்களை பயிரிட்டு மகத்தான விளைச்சல் பெற்று நல்ல வருமானம் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
ரொம்ப நன்றி சார். இது வரைக்கும் உளுந்து மற்றும் பாசி பயிரில் உற்பத்தி அதிகப்படுத்துறதுக்கான வழிமுறைகள் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி எங்கள் நேயர்களுக்கு சொன்னீங்க. நேயர்கள் சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார். வணக்கம். இதுவரைக்கும் நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக பயிர் வகைகள் துறை உதவி பேராசிரியர் முனைவர் செந்தில்வேல் அவங்க சொன்ன விவரங்களை எல்லாம் கேட்டீங்க. இந்த தொழில்நுட்பங்களை எல்லாம் பயன்படுத்தி உளுந்து மற்றும் பாசிப்பயிர் சாகுபடியை அதிகரிக்க செய்யலாம் இல்லைங்களா? இந்த நிகழ்ச்சி பற்றி உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. 042224311055 அப்படிங்கிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.